வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக வேளாண்மை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உயிரி எரிபொருள் உற்பத்திக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் நாடு தற்சார்பு நிலையை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தமிழக கிராமப்புறங்களில் வரும் 2030 ஆண்டிற்குள் 500,000 வீடுகள் கட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு தாக்கல் செய்யப்பட்ட 6 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் சீனாவின் லீ ஷி ஃபெங்கை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக வேளாண்மை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாடு என்ற தலைப்பில் பட்ஜெட்டிற்கு பிந்தைய கருத்தரங்கில் காணொலி வாயிலாக இன்று உரையாற்றிய பிரதமர், நாட்டின் நீண்டகால வளர்ச்சி பாதையின் இன்றியமையா தூணாக விவசாயம் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். வேளாண் பிரிவை வலுப்படுத்த அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். முந்திரி, தென்னை, சந்தனக்கட்டைகள், பாதாம், வால்நட், அகில் மரம் போன்ற வாசனை மரங்களை பயன்படுத்தி உயர் வேளாண் திறனை முன்னெடுத்து செல்வதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். எரிசக்தி பிரிவில் தற்சார்பு நிலையை எட்ட அது சார்ந்த இறக்குமதியை குறைத்து உயிரி எரிபொருள் பயன்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புனேயில் உயிரி எரிபொருள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர், நாட்டின் வருடாந்திர எரிபொருள் இறக்குமதி 16 லட்சம் கோடிக்கும் அதிகமாக உள்ளதாகவும், அழுத்தமூட்டப்பட்ட உள்நாட்டு எரிவாயு உற்பத்தியை மேம்படுத்துவதன் மூலம் இச்செலவு வெகுவாக குறையும் என்றும் குறிப்பிட்டார். வேளாண் கழிவுகளை, குறிப்பாக பயிர் சார்ந்த கழிவுகளை உயிரி எரிபொருளாக மாற்றி காற்று மாசுவை குறைக்க அமைச்சர் அழைப்பு விடுத்தார். வேளாண் குப்பைகளிலிருந்து மதிப்புமிகு பொருட்களை உருவாக்க உயிரி எரிபொருள் வழிகோலுவதாகவும், பொது போக்குவரத்துகளிலும் இதன் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உயிரி எரிபொருள் உற்பத்திக்கு நவீன தொழில்நுட்பங்களை தொழில் முனைவோர் கண்டறிய வேண்டும் என்றும், இது சார்ந்த திட்டங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் முதலீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தினார். தென்னாடுகளின் வளர்ச்சிக்கு நிலையான கடல்சார் மேம்பாடு தேவை என்று மத்திய வெளியுறவுத்துறை செயலர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் ரெய்சினா பேச்சுவார்த்தைகளின் 2வது நாளான இன்று தேசிய நலன்களை முன்னிறுத்தியே இந்தியாவின் முடிவுகள் அமைவதாக அவர் குறிப்பிட்டார். கடல்சார் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை இந்தியா மதிப்பதாகவும், அதே வேளையில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தன்னிச்சையான மாற்றங்களை எதிர்ப்பதாகவும் கூறினார். உக்ரைன் மற்றும் மேற்காசிய பகுதிகளில் தூதரக நடவடிக்கைகளும் பேச்சுவார்த்தைகளும் அவசியம் என்று எடுத்துரைத்த அவர், இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தடத்தில் நிலைத்தன்மை முன்னெடுத்து செல்லப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் தடையற்ற வெளிப்படையான உள்ளடக்கிய ஒத்துழைப்பு மிகு இந்திய பசிபிக் பிராந்தியத்தை நம் நாடு விரும்புவதாகவும், ஐரோப்பியாவுடன் நடைமுறைகளுக்கு உகந்த ஜனநாயக மதிப்பீடுகளுடன் கூடிய ஒத்துழைப்பை நாடுவதாகவும் அவர் கூறினார். பிரிக்ஸ் தலைமைத்துவத்தை இந்தியா ஏற்க உள்ள நிலையில் வலுவான மீட்சி, புதிய கண்டுபிடிப்புகள், ஒத்துழைப்பு, ஸ்திரத்தன்மையை நோக்கமாக கொண்டு செயலாற்ற உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அசாம் மாநிலம் கர்பி ஆங்லாங் மாவட்டத்தின் யகோபி மலையில் சுக்காய் 30 ரக போர் விமானம் நேற்றிரவு விபத்துக்குள்ளாகி 2 விமானிகள் மறைவிற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இவ்வீரர்களின் சேவை என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும், உயிரிழந்தோரின் குடும்பத்தினருடன் தேசம் துணை நிற்பதாகவும் எடுத்துரைத்தார். நாடு முழுவதும் 10 மாநிலங்களின் 37 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 16 தேதி நடைபெறும் தேர்தலுக்கு தமிழகத்திலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட 6 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இதையடுத்து இந்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வாவது உறுதியாகியுள்ளது. திமுக சார்பில் திருச்சி சிவா, திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், காங்கிரஸ் கட்சியின் திரு கிறிஸ்டோபர் திலக், தேமுதிகவின் திரு எல் கே சுதீஷ், அஇஅதிமுக சார்பில் டாக்டர் மு தம்பிதுரை, பாமகவின் டாக்டர் அன்புமணி ஆகியோரது வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டந்தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய நிதிநிலை அறிக்கை. வளர்ச்சி ஒருங்கிணைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் வரும் 2030 ஆண்டிற்குள் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் 500,000 வீடுகள் கட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் கனவுகள் மெய்ப்படும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய முதலமைச்சர், நகர்ப்புறங்களில் அடுத்த 4 ஆண்டுகளில் 2,00,000 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்றார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மனநல ஆலோசனை மையம் அமைக்கப்படும். மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 1,000 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும். அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 55வது தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி இன்று பதவியேற்றார். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகம் முழுவதும் 1,31,00,000 பேர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பயன்பெறுவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தென்காசியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், புதுமை பெண் திட்டத்தின் மூலம் இம்மாவட்டத்தில் 18,000 மாணவிகள் பயன்பெற்றுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் வன்கொடுமையும் கலவரமும் எங்கே நடந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனிவரும் காலங்களில் இத்தகைய நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் கூறினார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள், தேர்தலை எதிர்கொள்வதற்கான பயணங்கள் போன்றவை குறித்து காங்கிரஸ் ஆராய்ந்து வருவதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் வரும் ஜூலை 17 தொடங்க உள்ளதாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 30 வரை 45 நாட்கள் நடைபெறும் இந்த கணக்கெடுப்பில் வீட்டின் நிலை, சொத்துக்கள் உள்ளிட்ட 33 கேள்விகள் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மற்றும் இலங்கை காங்கேசன் துறை இடையிலான கப்பல் போக்குவரத்து மீண்டும் இன்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன் துறை இடையே பயணிகள் கப்பல் சேவையானது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. கடந்த சில மாதங்களாக வடகிழக்கு பருவமழை மற்றும் பருவநிலை மாற்றம் காரணமாக கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தற்போது சீரான வானிலை நிலவுவதால் மீண்டும் கப்பல் போக்குவரத்து இன்று காலை முதல் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து தொடங்கியது. நாகை துறைமுகத்திலிருந்து 77 பயணிகளுடன் இலங்கை காங்கேசன் துறைக்கு மீண்டும் சிவகங்கை கப்பல் புறப்பட்டு சென்றது. இதன் மூலம் ஆன்மீக சுற்றுலா வருபவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
மத்திய அரசின் சூரிய மின் திட்டத்தின் கீழ் வீடுகளில் சூரிய ஒளி மின்தகடு அமைப்பதால் ஏராளமான நன்மைகள் கிட்டுவதாக தூத்துக்குடி மாவட்ட கட்டட பொறியாளர் திரு அசோக் கூறுகிறார்.
என் பேர் அசோக், பில்டிங் சிவில் இன்ஜினியர். என்னுடைய வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா சோலார் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாச கரண்ட் பில் ஆனது 7,000 ரூபாய்க்கு மேல வந்து இருந்தது. இந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணதுனால 0 யூனிட். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, மானியங்கள் நம்மளுக்கு தருவதனால மக்களுடைய ரீச் ஆகணும்னு சொல்லி நான் அதை கேட்டுக்கிறேன். வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த என்விரான்மெண்ட்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகணும். சோ அதுக்கு இந்த சோலார் பவர் ரொம்ப யூஸ் ஆகுது. நம்மளால கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி எங்களுக்கு திருப்தி இருக்கு.
காரைக்கால் திருநள்ளாறு அருள்மிகு தர்பாரணீஸ்வரர் திருக்கோவில் சனிப்பெயர்ச்சி விழா இன்று காலை நடைபெற்றது. நலத்தீர்த்தத்தில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து பரிகார பூஜைகளை மேற்கொண்டனர். தேனி குச்சனூர் அருள்மிகு சனீஸ்வரன் பகவான் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலும் சனிப்பெயர்ச்சி விழா பக்தி சிரத்தையுடன் நடைபெற்றது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்தர பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்தர திருவிழாவின் கொடியேற்றம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவிலின் முன்பு எழுந்தருள செய்யப்பட்ட பஞ்சமூர்த்தி சுவாமிகள் முன்பு கொடிமரத்தில் ஆரூரா தியாகேசா என்ற பக்தி கோஷம் முழங்க சிவன் சின்னம் வரையப்பட்ட புனித கொடி ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உலக புகழ் பெற்ற ஆழித்தேர் திருவிழா வருகின்ற 29ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
பர்மிங்ஹாமில் நடைபெறும் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் சீனாவின் லீ ஷி ஃபெங்கை இன்று எதிர்கொள்கிறார். ICC உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் அகமதாபாத்தில் இந்தியா நியூசிலாந்தை நாளை மறுநாள் எதிர்கொள்கிறது. மும்பையில் நேற்று நடைபெற்ற அரையிறுதியில் இங்கிலாந்தை 7 ரன் வித்தியாசத்தில் தோற்கடித்து இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக வேளாண்மை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உயிரி எரிபொருள் உற்பத்திக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் நாடு தற்சார்பு நிலையை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தமிழக கிராமப்புறங்களில் வரும் 2030 ஆண்டிற்குள் 500,000 வீடுகள் கட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு தாக்கல் செய்யப்பட்ட 6 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் சீனாவின் லீ ஷி ஃபெங்கை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.